الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا وشفيعنا وحبيبنا ومولانا محمد بن عبد الله المبعوث رحمة للعالمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله رب العزة تبارك وتعالى في كتابه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم لا تزول قدما عبد يوم القيامة حتى يسأل عن أربع عن عمره فيما أفنى وعن جسده فيما أبلى وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه وعن علمه ماذا عمل فيه أو كما قال عليه الصلاة والسلام ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்ற அல்லாஹ்வின் இல்லம் வந்து இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே பேரன்பிற்கும் பேர் அருளிற்கும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இவ்வுலகில் நம்மை படைத்த அந்த இரக்கமுள்ள ரஹ்மான் இவ்வுலகில் நம்மை எதற்கு படைத்திருக்கிறானோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்ய வேண்டும் என்று நம்மை படைத்த அல்லாஹ் எதிர்பார்க்குகிறானோ அந்த அபுல் அரபின் அல்லாஹ் நாளை வருகையில் நமக்கு எந்த கோணத்தை தயார் செய்திருக்கிறானோ அப்பேற்பட்ட கோண வழியை அடைகிற நல்ல மக்களாக நம்மை படைத்த ரஹ்மான் அல்லாஹ் நம்மில் எதிர்பார்க்குகிற நல்ல செயல்பாடுகளை செய்கிற சாலிகீன்கள் என்ற பட்டியலில் இடம் பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக நானும் நீங்களும் ஆக வேண்டும் என்றும் அந்த அபுல் அரபின் அல்லாஹ் எவைகளை செய்ய வேண்டாம் என தடுத்திருக்கிறானோ எந்த செயல்பாடுகள் இவ்வுலகத்திலும் நாளை வறுமையிலும் நம்மை நஷ்டவாளர்களாக நம்மை கஷ்டவாளர்களாக ஆக்கிவிடும் என அல்லாஹ் எச்சரித்திருக்கிறானோ எந்த உலக வாழ்வு நாளை வறுமையில் இறை விரோதிகளுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிற நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்களோ அது போன்ற இஸ்லாத்திற்கு மாற்றமான அந்நியவர்களுடைய கலாச்சாரங்கள் ஷைத்தானியத்தான சிந்தனைகள் செயல்பாடுகள் இவை அனைத்திலிருந்தும் நம்மை நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் உங்களையும் என்னையும் வசிய செய்து கொடுத்தேன். அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகில் நம்மை படைத்தவன் அல்லாஹ் என்று நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்குகிறதாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் இன்பத்தை துன்பத்தை அனுபவிக்குகிறதாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏழைகளாக இருந்து இயலாமையிலும் இல்லாமையிலும் வாழ்வதாக இருந்தாலும் நம்மை படைத்தவன் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ். எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட முஃமின்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அழகாக காட்டி தந்திருக்கிறார். இனிமன சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆனுடைய வசனம் சூரா ஆலு இம்ரான் குர்ஆனுடைய நான்காவது ஜுஸுவினுடைய இரண்டாவது பக்கத்தில் அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறார். எழுந்து பாருங்கள், அல்லாஹ் திருவரான் ஈமானுடைய மக்களே, என்னை உலகத்தில் நம்பி வாழுகிற மக்களே, குர்ஆன்ல எங்கெல்லாம் யா ஐயுஹல்லதீன ஆமனூ என்ற வசனம் சொல்லப்படுகிறதோ இந்த வார்த்தைகள் அடிக்கடி நாம் நம்முடைய செவிகளால் நாம் செவியுறுகிறோம், கேட்குகிறோம். அல்லாஹ் நமக்கு ஒரு சர்டிபிகேட் தருகிறான், ஒரு உத்தரவாதம் தருகிறான். அல்லாஹுவை சஜிதா செய்கிற அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட மக்களாகிய நம்மை பார்த்து நீங்கள் ஈமானுடையவர்கள், என்னை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த உலகத்தில் வாழுகிற முஃமின்கள் என்ற ஒரு ஷஹாதாவை அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார்.
இனிமானவர்களே, அப்பேற்பட்ட முஃமீன்கள் ஆகிய நம்மை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், எந்த அல்லாஹ்வை நீங்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த அல்லாஹ் உலகத்தில் உங்களை படைத்தான் பரிபாலிக்குகிறான் என்று நீங்கள் நம்பி வாழ்கிறீர்களோ, இந்த குல்லாக ஹக்கத்து பாட்டி அந்த அல்லாஹ்வை வாழ்க்கையில் முழுமையாக பயந்து கொள்ளுங்கள். அந்த அல்லாஹ்வை வாழ்க்கையில் முழுமையாக பயந்து கொள்ளுங்கள். ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல்லாஹ்வை நீங்கள் முழுமையாக பயந்து கொள்ளுங்கள் என்ற வசனத்துக்கு அவர்கள் விளக்கம் சொல்கிற பொழுது சொன்னார்கள், லா யுஸா, அவன் வழிபட வேண்டும், வலா யுஸா, அவன் மாற்றம் செய்யப்படக்கூடாது. அந்த அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யப்படக்கூடாது. அவன் யுஸ்கர், அவன் நன்றி சொல்லப்பட வேண்டும். அவன் தந்திருக்கிற நிமத்துகளை வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக அனுபவிக்குகிறோம். நம்முடைய பிறப்பிலிருந்து நம்முடைய இறப்பு வரை இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எவைகளை எல்லாம் அனுபவிக்குகிறோமோ அவை அனைத்தையும் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்திருக்கிறார். எனவே இத்துணை நிமத்துகளை வாழ்க்கையில் அனுபவிக்குகிறனா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நிமத்துகளை தந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும், நன்றி உள்ள அடியார்களாக வாழ வேண்டும், அவனுக்கு நீங்கள் மாற்றம் செய்து விடாதீர்கள், நீங்கள் அவர்களுக்கு மாறு செய்து விடாதீர்கள் என அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸுடைய கிதாபுகளில் பார்க்கும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளான முஃமின்களாகிய அல்லாஹ் நம்மிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், இந்த உலகத்தில் வாழ்ந்து நீங்கள் ஒப்பாத்தாகுகிற பொழுது உண்மை முஸ்லீம்களாக ஒப்பாத்தாகுங்கள். அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு, அல்லாஹ்வுடைய நசீஹத், அவருடைய போதனை அதுதான். ஈமானுடைய மக்களே, அல்லாஹ்வை முழுமையாக பயந்து கொள்ளுங்கள் என்ற அந்த தொடரில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிற வார்த்தை, வலா தமூதுன், நீங்கள் ஒஃபாத்தாக வேண்டாம், இல்லா அன்றும் முஸ்லீமும், உண்மையான முஸ்லீம்களாக இல்லாம ஒஃபாத்தாகிறார்கள். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது பெயர் தாங்கி முஸ்லீம்களாக பேருக்கும் புகழுக்கும் பேரையும் பேரையும் புகழையும் எதிர்பார்க்குகிற முஸ்லீம்களாக, பிறரங்கத்தில் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும் என்ற நிலைமையில் வாழாது, செயற்பாட்டு ரீதியான முஸ்லீம்களாக ஒரு இஸ்லாமிய மனிதன் உலகத்தில் வாழுகிற பொழுது நமக்கு இஸ்லாமியர்கள் என்ற முஸ்லீம்கள் என்ற அந்த பெயரை தந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மில் எதை எதிர்பார்க்கிறானோ அப்பேற்பட்ட செயற்பாட்டு ரீதியான முஸ்லீம்களாக வாழ்ந்து நீங்க ஒஃபாத்தாகுங்க என்பதுதான் அல்லாஹ் ஈமானுடைய மனிதர்களாகிய அல்லாஹ்வை நம்பி வாழுகிற மக்களாகிய எனக்கும் உங்களுக்கும் இது போன்ற எல்லோருக்கும் அல்லாஹ் நசீஹத் செய்கிறான். கனிமன சகோதரே, குர்ஆன் ஷரீப் எடுத்து பாருங்க, குர்ஆனுடைய 18வது ஜுஸுனுடைய கடைசி சஃபா பக்கம், குர்ஆனுடைய 18வது ஜுஸுனுடைய கடைசி பக்கம் எடுத்து பாருங்க. இன்னைக்கு நாங்க எங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், அடுத்தவர்கள் நம்மை இவர்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்கிறார்களே, இந்த முஸ்லீம்கள் என்ற பெயர் நானோ நீங்களோ நினைத்து அது நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நினைத்து நமக்கு வைத்த வார்த்தை அல்ல. நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் தந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டதனால் அந்த மார்க்கத்தின் பிரகாரம் வாழுகிற மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஹுவ, அவன் தான் சம்மாக்கும், உங்களுக்கு பெயர் வைத்தான் எப்படி, முஸ்லிமீன். இது இஸ்லாமிய வாழ்க்கையை, இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கையில் எடுத்து நடத்துகிற உங்களுக்கு முஸ்லீம்கள் பெயரை அல்லாஹ் அவன் வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அழகானது ஒரு மார்க்கத்தை எந்த நிலைமையில் இருந்தாலும் சரிதான், நாம் தனிமையில் வாழுகிறதாக இருந்தாலும், அல்லது குடும்பத்தில் வாழ்கிறதாக இருந்தாலும், அல்லது சமூகவியல் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் நாம் ஈடுபடுவதாக இருந்தாலும், நம்முடைய வீட்டில் இருந்தாலும், நம்முடைய பயணத்தில் நாம் இருந்தாலும், நான் தனிமையில் இருந்தாலும், கூட்டாக இருந்தாலும், எல்லா நிலைமையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஃமினும் எப்படி வாழ வேண்டும் என்ற அழகான ஒரு வாழ்க்கையை காட்டி தந்திருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் மௌத்தை நம்பி வாழுகிற ஈமானுடைய மக்களே, உங்களுடைய மௌத்து ஏற்படுகிற பொழுது உண்மை முஸ்லீம்களாக இல்லாம ஒப்பாத்தாகிறார். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை, சஹாபாக்களுடைய சரிதைகளை அடிக்கடி கேள்விப்படுகிறோம், அடிக்கடி கேள்வி. திரிமான சகோதரர்களே, எந்த அளவுக்கு நபிவாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த போதனைகளை ஒரு இஸ்லாமிய மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் செயற்பாட்டு ரீதியாக எப்படியெல்லாம் அதை செயற்படுத்த வேண்டும், அதை வாழ்க்கையில் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்பதை சஹாபாக்கள் வாழ்க்கையில் நமக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், எடுத்து காட்டியிருக்கிறார்கள். திரிமான சகோதரர்களே, அபூதர் கிஃபாரி என்ற ஒரு சஹாபி, அடிக்கடி இந்த சஹாபியுடைய பெயர் சொல்லப்படுகிறது, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களை, சஹாபாக்களுடைய பெயரை கேட்டா வாய் நிறைய ரதியல்லாஹு அன்ஹு சொல்லு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த சஹாபாக்களை புகழ்ந்து குர்ஆனில் சொன்ன வார்த்தைகள் சொல்லுது. கனிமானவர்களே, இந்த அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகான ஒரு பாடம் படித்து தருகிறார். அவர்களை சில நபர்கள் வந்து நையாண்டி செய்கிறார்கள், கேள்வி பண்ணுகிறாங்க, இந்த கேள்வி கொண்டுகிற பொழுது அவர்களுக்கு கோபம் தலை கேறி விடுகிறது. மனிதன் தானே இந்த கோபத்தை ஏற்படுத்தப்பட்ட இந்த சஹாபி அமர்ந்திருந்தவர்கள் அப்படி மேலே இருமுனாங்க, மேலே எழுந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு திருப்பி கீழே உட்கார்ந்தாங்க. அதுக்கு பிறகு கீழே படுத்துக் கொண்டாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் கேட்கிறாங்க, என்ன விஷயம், உட்கார்ந்து கொண்டிருந்த நீங்க எழுமுனீங்க, எழுமுன நீங்க திருப்பி உட்கார்ந்தீங்க, திருப்பி உட்கார்ந்தீங்க, அதான் படுத்துட்டீங்களே, என்ன விஷயம் சொன்னாங்க. ஒரு பாடம் படித்து தந்திருக்கிறார்கள், உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கோபம் வருமாக இருந்தால் நீங்கள் நின்று கொண்டிருந்தால் கீழே அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்த நிலைமையிலும் உங்களுடைய கோபம் தணிந்து விடவில்லை என்றால் அந்த இடத்துல நீங்க அல்லாண்டு தாண்டி படுத்துப் போங்க. கோபம் வருகிற பொழுது எப்படி செயல்பட வேண்டும் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து தந்திருக்கிறாங்க, அதை நான் செயல்படுத்தினேன். இந்த கோபம் ஏற்பட்டால் எப்படி நடந்து கொள்ள சொன்னார்கள் என்பதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். என்று சொல்கிற ஒரு சாதிகையை சம்பவம் அறிவிக்கப்படுகிறது. இவர்களும் இது போன்ற நிலையில் கோபம் ஏற்படுகிறது, உடனே அந்த மஜ்லிஸை விட்டு எழுந்து சென்று உருவ செய்கிறார்கள். கேட்கிறார்கள், அருகாமையில் இருந்தவர்கள், என்ன திடீர்னு பேசிக் கொண்டிருந்தீங்க, போய் உருவ செய்கிறீங்க. சொன்னாங்க, எங்கட ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து தந்திருக்கிறார்கள், கோபம் ஏற்படுகிற பொழுது அந்த கோபம் என்பது ஷைத்தானுடைய உணர்வால் ஏற்படுகிறது. ஷைத்தான் என்பவன் அவன் நெருப்பினால் படைக்கப்பட்டிருக்கிறான். எனவே நெருப்பு என்பதை தண்ணீரை கொண்டுதான் அணைக்க முடியும். எனவே கோபம் ஏற்பட்டால் நீங்கள் உருவ செய்து கொள்ளுங்கள் என ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். எனவே எனக்கு கோபம் ஏற்பட்டது, நான் எழுந்து சென்று உருவ செய்தேன் என்றார்கள் முஹம்மத் ரஹிமஹுல்லா. இனிமான சகோதரர்களே, இஸ்லாமிய வாழ்க்கையில் அல்லாஹ் நம்மிடத்திலும் எல்லா பூரா உலக மக்களிடத்திலும் இஸ்லாமியர்களாக இருந்தால் இதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். செயற்பாட்டு ரீதியான முஸ்லீம்களாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். வலா தமூதுன் இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், உண்மையான முஸ்லீம்களாக இல்லாம பெயர் தாங்கி முஸ்லீம்களாக முஸ்லீம்கள் என்ற பெயரோடு மாத்திரம் ஒஃபாத்தாக விடாதீர்கள். இது அல்லாஹ்வுடைய குர்ஆன். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற பொழுது ஏட்டையும் தான் உடையும் தான் அல்லாஹ்வை நம்பின எல்லா மனிதர்களுடைய நம்பிக்கையும் என்னது, இந்த உலகத்தில் நாங்கள் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. வாழ்கிறவர்களே இந்த அபூர்வமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 60 வயதை அடைந்தும் அதை தாண்டி வாழுகிறவர்கள் அபூர்வமான ஒரு காலத்தில் வாழ்கிறோம். கனிமான சகோதரர்களே, எனவே எங்களையும் உடையும் எல்லாருடைய ஈமானும் இந்த உலகத்திலிருந்து ஒப்பாத்தாக போகிறோம். இன்னொரு நசீஹத் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தருகிறார். ஈமானுடைய மக்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிற அந்த மறுமை வாழ்க்கைக்காக நீங்கள் எதை செய்திருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்தித்து பார்க்கட்டும். குர்ஆன் எடுத்து பாருங்க, குர்ஆன்ல கதாப்ல முன்னால கபருடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமைவதற்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். அவர் ஆலிமாக இருக்கலாம், ஆலிமல்லாதவராக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், பாமர மனிதர் படியாதவனாக இருக்கலாம், செல்வந்தனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், வெள்ளையனாக இருக்கலாம், கருப்பனாக இருக்கலாம், வாலிபனாக இருக்கலாம், வயோதிகனாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம். அல்லாஹ் எல்லோருக்கும் சொல்கிறான், உன் தங்கு நப்சும், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பாருங்க. இந்த உலகத்துல மௌத்துக்கு பிறகு நாங்க போய் சேருகிற அந்த கபருடைய வாழ்க்கையிலிருந்து நாளை வருகையில் சுவனத்து வாழ்க்கை வரை அது நீடிக்க போகுகிறது. அந்த வாழ்க்கைக்கு என்ன செய்து வைத்திருக்கிறது, நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கனிமன சகோதரர், ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அழகான ஒரு உபதேசம், எங்கட வீடுகள்ல கனிமன சகோதரர்ல அழகான காட்சிகளை கண் குளிர்ச்சிக்காக வேண்டி சந்தோஷத்தை பலவரைப்பதற்காக வேண்டி எங்கட வீடுகள்ல பிரேம் பண்ணி நாங்க மாட்டி வைக்கிறோம். சில வீடுகள்ல பழக்கத்துக்காக வேண்டி ஆயிரத்தில் குறிச்சி பிரேம் பண்ணி மாட்டிருக்கிறாங்க. அவங்க அன்றாடம் காலை மாலை அவுராதுகள் என்று சொல்லப்படுகிற அந்த விடயத்தில் ஓதுகிறார்களோ இல்லையோ, அது சில வீடுகள் அழகுக்காக ஆயத்தில் குறிச்சி மாற்றப்பட்டிருக்கிறது. சூரா யாசின் பிரேம் பண்ணப்பட்டு மாற்றப்பட்டிருக்கிறது. இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அது ஒரு பக்கம் இருக்கு. கனிமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ முடிவாக இருந்தால் அழகாக பின் பண்ணி எடுத்து அதனுடைய மொழிபெயர்ப்போடு உங்களுக்கு எந்த மொழி பேச தெரியுமோ அந்த மொழிபெயர்ப்புடன் இந்த ஹதீஸ வீடுகள்ல மாட்டி வைங்க. அது எனக்கும் உங்களுக்கும் வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் பிரயோஜனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல அன் அர்பஈன். நான் வறுமையில இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களுடைய இந்த இரண்டு கால்கள் இருக்குகிறது. தெரியுமான சகோதரர்களே, இந்த இரண்டு கால்களும் நாளை வறுமையில் உசும்ப மாட்டாது. இதுவரை நான்கு கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கு நானும் நீங்களும் பதில் சொல்லாதவரை. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சஹிஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ். இமாமுனா திருமிதி, இமாமுனா இப்னு ஹிப்பான், ரஹிமஹுல்லாஹ் போன்ற இன்னும் பல ஹதீஸுடைய விரிவுரை ஹதீஸுடைய முசன்னிஃபுகள் தன்னுடைய கிதாபுகளை இதை படித்து தந்திருக்கிறார். லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் அர்பஈன். நான்கு கேள்விகள் கேட்டு அதற்கு பதில் சொல்லப்படாத வரை யாருடைய கால்களும் சும்ப மாட்டாது. இந்த உலகத்துல இந்த உடல்ல உயிர் இருக்குகிறது என்பதனால எங்கட உடல் உறுப்புகளை நாங்க நினைத்த விதத்துல செயல்படுத்துகிறோம். வாய தொடர்ந்தா நாக்கால எதெல்லாம் பேசணுமோ அந்த நாக்க அசைத்து அசைத்து பேசுகிறோம். அது உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம். அல்லாஹ் தந்திருக்கிற இரண்டு கைகள், அதை நன்மையின் பக்கமும் செயல்படுத்துகிறோம், அதனை கொண்டு பாவத்தையும் சம்பாதித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் தந்த இரண்டு கால்கள் நன்மையின் பக்கமும் நடந்து செல்கிறது, அதே இரண்டு கால்கள் பாவத்தை சம்பாதிப்பதற்கும் துணையாக நடந்து செல்கிறது. ஆனா நால மறுமையில எங்களோட உடல் உறுப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். சூரா யாசின் நாம் ஓதுகிறோமே, அதனுடைய அர்த்தத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம். நாளை வறுமையை பற்றி அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். சூரா யாசினை ஓதுகிறவர்கள் இதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் நாளை வறுமையை பற்றி ஞாபகம் ஊட்டுகிறான். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், இன்றைய நாள் தான் நாளை வறுமையில உங்களோட வாய்களுக்கு நாங்க பூட்டு போட்டுருவோம், உங்களோட வாயை துறக்கேதாது. அப்ப நீங்க செஞ்ச செயல்பாடுகள் எல்லாம் நாங்க எப்படி விளங்கி கொள்கிறது, எப்படி மனிதர்கள்ட்ட அல்லாஹ்வுடைய விசாரணை அமையும்? அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய இரண்டு கைகளும் எங்களிடத்திலே பேசும். அவர்களுடைய கால்கள் உலகத்தில் இந்த மனிதன் எங்கெல்லாம் சென்றானோ, என்ன நன்மைகளை சம்பாதித்தான், என்ன தீமைகளின் பக்கம் நடந்து சென்றான் என்பதற்கு சாட்சியாக, ஷாகிதாக இந்த கால்கள் நாளை வறுமையில் சாட்சி சொல்லும். சூரா யாசினை ஓதுகிறவர்கள் எடுத்து பாருங்கள். சூரா யாசின் என்பது மௌத்தா போன வீட்டில் மட்டும் ஓதுறதுக்கு இல்ல. ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்களே, சூரா யாசின் என்பது கத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய அது இதயம். எனவே இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அந்த சூரா யாசின் இருப்பதை நான் விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். எதற்காக? இவ்வுலக நாளை வறுமை பற்றியுள்ள நிறைய விஷயங்களை அல்லாஹ் சூரா யாசினில் அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறான். எனவே கனிமான சகோதரர்களே, நான் வறுமையில் அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்க போகிறான். நம்மிடம் என்று சொல்கிற பொழுது அதில் நானும் அடங்குகிறேன், நீங்களும் உள்ளடங்குகிறீர்கள். எல்லா மனிதர்களும் தான், யாரும் அதில் இருந்து விதிவிலக்க அல்ல. எதை பற்றி எல்லாம் கேட்க போகிறான்? மனிதனே, இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது ஒரு வாழ்வு என்ற ஹயாத்தை உனக்கு நான் தந்தேனே, எப்படி செலவு செய்தாய்? அல்லாஹ் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் பூரா மனித சமூகத்திலிருந்தும் கேட்க போகிறான். அது ஒரு சீமா அப்னா, நான் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறோம், என்ன பதில் சொல்ல போகிறோம்? அல்லாஹ் கேட்க போகிறான், இந்த உடலை தந்தேனே, உடல் ஆரோக்கியத்தை தந்தேனே, தலை முதல் கால் வரை உலகத்தில் நீ எதையெல்லாம் அனுபவிக்க விரும்புகிறாயோ அப்பேற்பட்ட அந்த இன்பங்களை, அப்பேற்பட்ட அந்த உலகளாவிய இன்பங்களை துய்ப்பதற்கான உடல் ஆரோக்கியத்தை, உடல் அவயவங்களை தந்தேனே. சுபஹானல்லாஹ், இந்த உடலை எப்படி பயன்படுத்தினாய்? அல்லாஹ் நாளை மறுமையில கேட்க போகிறான். சகோதரன் கேட்க போகிறான், உலகத்துல பொருளாதாரத்தை தந்திருந்தேன். பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நியமன போன்றது, மிகப்பெரிய ஒரு நியமன. சூரத்து நஜிம் குர்ஆன் எடுத்துப்பார். அல்லாஹ் சொல்கிறான், செல்வத்தை தருகிறவரும் அவன் தான், தந்த செல்வத்தை திருப்பி எடுத்துக் கொள்கிறவரும் அவன் தான். செல்வம் என்பது அல்லாவிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் நாடியவர்களை செல்வத்தை தந்து செல்வ செழிப்புள்ள செல்வ மகானாக ஆக்குகிறார். சிலர்களை அல்லாஹ் வறுமையிலும் அல்லாஹ் அமைக்குகிறான், அடுத்தவர்களுக்கு படிப்பினைக்காகவே. இனிமன் அல்லாஹ் அந்த செல்வத்தை பற்றி நான் வறுமையில் அல்லாஹ் எனக்கிட்டே முகழ்ந்தேன் கேட்க போகிறான். யாரும் சொல்ல இயலாது எனக்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கிட்ட எதுவுமே இல்லை. சஹாபாக்குடைய ஏழை சஹாபாக்குடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, அவர்கள் ஏழையாக இருந்தார்கள். இருப்பினும் அல்லாஹ் எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும் என்று ஆர்வம் ஊட்டுகிறானோ, அந்த ஆர்வம் ஊட்டுகிற பொழுதெல்லாம் அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வம் செலவு கொடுத்திருக்கிறார்கள், செலவு செய்திருக்கிறார்கள். ஏழைகளாக இருக்கிறோம் என்று அவர்கள் பின்வாங்கியது கிடையாது. இனிமன் அல்லாஹ் மின்னர்களே, இந்த இடத்துல உண்டை நான் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். திருமணம் முடிந்தவர்கள், குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், மனைவி பிள்ளைகளோடு வாழுகிற பொழுது சில நேரங்கள்ல எங்களுக்கு ஒன்றும் இல்ல, வியாபாரத்துல நஷ்டம், அதுல நஷ்டமாகிருச்சு, இதுல நஷ்டமாகிருச்சு என்று மனைவி மக்களை பாராது விட்டு விடுகிறார்கள். அவர்களுக்குரிய செலவுகளை கொடுக்காமல் அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறார்கள். இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கிறது, அது இஸ்லாமிய சட்டத்தின் கூட காதி கோட்டின் மூலமாக பெண்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். எப்பொழுது ஒரு கணவன் பெண்ணை தன்னுடைய மனைவியை கவனிக்காதிருக்கிறானோ, பராமரிக்காமல் இருக்கிறானோ, அவன் மூலம் கிடைக்கப்பட்ட தன்னுடைய குழந்தைகளுடைய பராமரிப்பு செலவுகளை செய்யாமல் இருக்கிறானோ, அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்குகிறது. காதி கோட்டி மூலமாக அந்த காதியுடைய அந்த அவருடைய மேற்பார்வையில் தன் கணவன் அங்கே அழைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு கணவனுடைய நிலைமைகள் அவதானிக்கப்பட்டு, இல்ல நீங்க இந்த பொருளாதார நிலைமையிலும் உங்களோட மனைவி மக்களை கவனிப்பதற்காக இவ்வளவு பணம் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று காதி கோட்டின் மூலமாக தீர்மானம் செய்யப்படலாம். அந்த தீர்மானத்தை பெற்றுக் கொள்கிற உரிமை பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்திலிருந்து செலவு செய்யும் யாருக்கெல்லாம் விசாலமான பொருளாதாரம் இருக்குகிறதோ அதில் அவர் அதிலிருந்து செலவு செய்யும். யாருக்கு பொருளாதார நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறாரோ, கஷ்டத்தில் வாழுகிறாரோ, அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படி இருந்தா நீங்க கொடுக்க வாணாம்தான் சொல்லுங்க. நீங்க கஷ்டமாக இருக்கிறீங்க, வியாபாரத்தை நஷ்டப்பட்டிருக்கு, உங்கள்கிட்ட எதுவுமே இல்ல இல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான் ஏதோ ஒரு ரீதியில் அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதார நிலைமையை அடைவதற்கான வழிகளை தந்துதான் இருப்பான். எனவே உமன் புதிராலை யாருக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குமோ அவர் கொடுக்க வேண்டாம் என்று சொல்வதை விடவும் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் அவருக்கு தந்திருப்பதிலிருந்து அளவு செலவு செய்யட்டும், செலவு செய்யட்டும். எனவே உலகத்தில் பொருளாதாரத்தை தருகிறவன் அல்லாஹ். நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அந்த பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் கேட்க போகிறான், மனிதனே என்னுடைய அடியானே எங்கிருந்து இதை சம்பாதித்தாய், எப்படி இதை பெற்றுக் கொண்டாய், ஹலாலான முறையில் இதை சம்பாதித்தாயா அல்லது ஹராமான முறையில் இதனை பெற்றுக் கொண்டாயா? தெளிவான சகோதரே, ஹராமான முறை என்று வருகிற பொழுது நிறைய பேர் வெளிதங்கத்தை பார்க்கிறது என்னது, இவர் கடவெடுத்தார் அது ஹராமானது, அடுத்தவருக்கு கொள்ள போட்டாரு இது ஹராமானது, அடுத்தவருடைய பிசினஸ்ல கொடுக்க வேண்டிய பங்க பார்ட்னர் பிசினஸ் இவர் கொடுக்கல, இவரை சுருட்டி கொண்டாரு இது ஹராமானது, இதுவெல்லாம் வெளிரங்கமாக பேசப்படுகிற விஷயம். ஆனால் யாருக்கும் தெரியாத மறைமுகமாக ஹராமான பொருளாதாரத்திலும் சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனந்தர சொத்து பிரிக்கப்படாது, அடுத்தவர்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த அனந்தர உரிமைகள் கொடுக்கப்படாது. யாரெல்லாம் அதை மறைத்துக் கொள்கிறார்களோ, அதை யாரெல்லாம் சுருட்டிக் கொள்கிறார்களோ, இவர்களும் விளங்கிக் கொள்ளட்டும். நான் அடுத்தவருடைய பணத்தை ஹராமாக அவர்களுக்குரிய ஹக்கை நான் கொடுக்காது, நான் சுருட்டி வைத்து அதில் தான் என்னுடைய வியாபாரத்தை அமைத்திருக்கிறேன், அதில் தான் என்னுடைய வீட்டை வாங்கியிருக்கிறேன், அதில் தான் நான் ஒரு வாகனம் வாங்கியிருக்கிறேன். இஸ்லாமத்துக்கு முன்னால ஜாஹிலியத் என்ற ஒரு காலம் இருந்தது. அனந்தர சொத்து என்பது, அனந்தர சொத்து என்பது அது உரியவர்களுக்கு மத்தியில் பங்கீடு செய்யப்படாத ஒரு காலம். குறிப்பாக பெண்களுக்கு அந்த அனந்தரம் என்பது கொடுக்கப்படாத ஒரு காலம். சிறு பிள்ளைகளாக இருந்தால் இவர்கள் சிறியவர்கள் தானே, இவர்களுக்கு எதற்காக இப்பொழுது பணம் என்று அந்த சிறுவர்கள் ஒதுக்கப்பட்டது ஒரு காலம். எனவே அனந்தரம் என்பது ஒரு காலம் இருந்தது. யார் ஒஃபாத் ஆகிட்டாரோ அவருடைய பெரியவர்களாக குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் மாத்திரம் அதை பெற்றுக் கொள்வார்கள். சகோதரே, சஹாபி குரு ரபீ என்ற ஒரு சஹாபி இருந்தார், உஹத் யுத்தத்தில் ஷஹீதாகிறார்கள். ஷஹீதானதுக்கு பிறகு அவருடைய தம்பி என்ன செஞ்சாரு, தன்னுடைய நானா தம்பியோ அல்லது நானாவோ தன்னுடைய சகோதரர் சஹாபி குரு ரபீயுடைய எல்லா சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு போயிட்டார். அந்த நேரத்துக்குதான் இருந்தது. அந்த சாதிபுர் ரபியல்லாஹ் ஒருவர் வஃபாத்தாகுகிற பொழுது அவர்களுக்கு மனைவியும் இருக்கிறார்கள், இரண்டு பெண் குழந்தைகளும் இருக்கிறார்கள். இப்ப அந்த சாதிபுர் ரபியல்லாஹ் ஒருவருடைய மனைவி செலவாக முஸல்லவரிடத்தில் வந்து முறைப்பாடு செய்கிறார். யார் சூழல்லாம், யார சூழல்லாம், இந்த சாதிபுர் ரபியுடைய இரண்டு பெண் குழந்தைகள் இவருக்கு, இந்த குழந்தைகளுடைய பாப்பா, இந்த குமுள பிள்ளைகளுடைய பாப்பா உங்களோட உஹத் யுத்தத்துல ஷஹீதாக ஒப்பாத்தாங்க. அவர் ஒப்பாத்தானதுக்கு பிறகு இந்த பிள்ளைகளுடைய சாச்சா அவருடைய பாப்பாவுடைய சொத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. இந்த பிள்ளைகள் திருமணம் முடித்து கொடுக்கப்பட வேண்டிய வயதில் பெரியவர்களாக இருக்கிறார்கள். எந்த ஒரு பணமும் இல்லை. யார சூழல்லா இனிமன சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல சொன்னாங்க, அந்த பெண்மணியை பார்த்து உங்களோட விஷயத்துல அல்லாஹ் தீர்ப்பு செய்வார், உங்களோட விஷயத்துல அல்லாஹ் தீர்ப்பு செய்வார். காடவர் கோமான் ஜிபிரயீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய செய்தியோடு வந்து இறங்குகிறாங்க. யூஸீகுமுல்லாஹு ஃபீ அவ்லாதிக்கும் லித்தக்ரி மித்லு ஹஃப்லில் ஸயீன். குர்ஆனுடைய நான்காவது சூரா சூரத்துல் நிசா, பெண்கள் என்று தலைப்பிடப்பட்ட சூரா எடுத்து பாருங்க. உபதேசம் செய்கிறார் யாருடைய விஷயத்துல, உங்களோட பிள்ளைகளுடைய விஷயத்துல, உங்களோட பிள்ளைகளுடைய பாப்பா என்பவர் அல்லது பெற்றோர் என்பவர் உபாத்தாக்குகிற பொழுது எப்படி பங்கு பிரிக்கப்பட வேண்டும். பெண் பிள்ளைகள் ஆம்பளை பொம்பளை பிள்ளைகள் ஒருத்தியாக இருந்தால், பெண் பொம்பளை பிள்ளைகள் ரெண்டு பேராக இருந்தால், ரெண்டை விட கூடுதலாக இருந்தால் எப்படி பங்கு பிரிக்கப்பட வேண்டும். கணவன் ஒப்பாத்தாகுகிற பொழுது அந்த கணவன் ஒப்பாத்தான கணவருக்கு குழந்தைகள் இருந்தால் அல்லது குழந்தைகள் இல்லாவிட்டால் அந்த ஒப்பாத்தான அவருடைய மனைவிக்கு எப்படி பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற அழகான சட்டங்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்பதை ஹதீசுடைய கிதாபுகள்ல, தஃப்ஸீருடைய கிதாபுகள்ல தெளிவாகவே இந்த வசனத்தை நாங்க பார்க்கிறோம். எனவே கனிமான சகோதரர்களே, எங்கெல்லாம் குடும்பத்தில் அனந்தர சொத்து பிரிக்கப்படாமல் இருக்குகிறதோ, சில இடங்கள்ல பாக்குறோம் சகோதரர் பாப்பா பார்த்து ஆயிட்டாரு, ஒரே ஒரு ஆம்பளை புள்ள, மற்ற எல்லா பொம்பளை பிள்ளைகள், நானா இவர் நினைக்கிறார் என்னண்டா, நான் என்ன தகச்சிமார கவனிச்சு கொடுக்குறேன், என்ன தகச்சிமார்களுக்கு நான் வீடு வாங்கி கொடுக்கிறேன், என்ன தகச்சி சகோதரிகளுடைய தேவைகளை நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன், வாப்பட சொத்து அவங்களுக்கு பங்கு பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் கவனிச்சு கொள்கிறது, நான் தானே என் சகோதரிகளை கவனிக்கிறேன். இல்ல சகோதரர்களே, நீங்க என்ன கவனிச்சாலும் சரி, தந்தையுடைய சொத்து ஆண் பெண் என்ற இருசாராருக்கும் அது பங்கு பிரிக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறார். எனவே கனிமானவர்களே, அல்லாஹ் இதை பற்றியும் நாளை மறுமையில் விசாரிக்க போகிறார். எனவே பொருளாதாரம் ஹலாமாக ஹலாலாக என்ற விசாரணையில் அனந்தர சொத்து ஒழுங்காக பங்கீடு செய்து கொடுக்கப்பட்டதா, இல்லாது அவர்களுடைய சொத்தில் உங்களுடைய பங்கும் உங்களுடைய பங்கில் அவருடைய சொத்தும் சேர்ந்திருக்கிறதா என்பதை பற்றியும் நாளை மறுமையில விசாரிப்பான். சில இடங்கள்ல அப்பட சொத்து பங்கு பிரிக்கப்படல, அப்பட சொத்து பங்கு பிரிக்கப்படல, பேரன் பேசிமார் இப்ப சண்டை முடிக்கிறாங்க, பேரன் பேசிட்டு இப்ப சண்டை பிடிக்கிறான், எங்களை ஹக்கு எங்களுக்கு தந்தாக வேண்டும் என்பதற்காக உரிமை இருந்தால் அவர்கள் பிரச்சனைப்படதான் செய்வார்கள். தன்னுடைய உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக, தன்னுடைய உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக அதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்துதான் ஆகுவார்கள் சகோதரர். எனவே எப்பொழுது எந்த மனிதன் ஒஃபாத்தாகுகிறானோ, அல்லாஹ்வுடைய குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, அரபு மதரசாக்களில் அது சம்பந்தப்பட்ட கலையை கற்ற வளமாக்கிற இடத்தில் நீங்கள் போய் கேட்டு உங்களுடைய குடும்பத்திலும் அவ்வாறு அனந்தர சொத்து என்பது பங்கீடு செய்யப்படாமல் இருக்குமாக இருந்தால், யார் யாரெல்லாம் அந்த நபர் ஒஃபாத்தாகுகிற பொழுது ஹயாத்தோடு இருந்தார்கள் என்ற அந்த பெயர் பட்டியலை சமர்ப்பித்து இது எவ்வாறு பங்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஏன் மறுமையில் அல்லாஹ் கேட்க போகிறான், மனிதரே உன்னிடத்தில் இருந்த பணத்தை நீ எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு நீ பெற்றுக் கொண்டாய், அதை எப்படி நீ செலவு செய்தாய், எங்கே அதை நீ செலவு செய்தாய், இதை அல்லாஹ் கேட்க போகிறான். பெரியமானவர்களே, கடைசியாக சொன்னாங்க, இந்த உலகத்தில் நீ படிச்ச எழுதி இருக்குகிறது, கல்வி இருக்குகிறது, இதையால எந்த அமல் செய்தார் என்று கேட்க போகிறார். எனவே கனிமனமாக இருந்தார்களே, இந்த இடத்துல நானும் நீங்களும் சிந்திக்க தலைமை பெற்றிருக்கிறோம். இந்த நான்கு கேள்விகளுக்கு நாம் கேட்கப்பட போகுகிறோம், இந்த நான்கு கேள்விகளையும் நாம் கேட்கப்பட போகுகிறோம் என்று தெரிந்ததற்கு பின்னரும் அதற்கான முயற்சிகள் செய்யாது. நான் சொன்ன சூரத்துல் ஹஷ்ர் குர்ஆனுடைய 28வது ஜுஸ்ஸினுடைய 2வது சூரா, அல்லாஹ் திருகுர்ஆனே, வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு பிறகு நாளை வறுமைக்காக நீங்கள் எதை சேர்த்திருக்கிறீர்கள், என்ன செய்திருக்கிறீர்கள், எதை முன்படுத்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த குர்ஆனுடைய வசனத்தை இந்த ஹதீஸோடு ஒப்பிட்டு பாருங்க சகோதரர்களே. ஆலிம்களிடத்துல, ஹாஃபிதுகளிடத்துல இந்த குர்ஆனுடைய வசனத்தை, இந்த ஹதீஸுடைய வார்த்தைகளை எழுதி அழகாக அதனுடைய மொழிபெயர்ப்போடு பிரேம் பண்ணி வீட்டில் வைங்க. ஒவ்வொரு நேரமும் எங்களுக்கு அதை சிந்தனை தரக்கூடியதாக, எங்களுடைய வாழ்க்கையினுடைய சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்கு அது காரணமாக அமையும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் எடுத்து பாருங்க, சூரத்துஸ் ஜாரியாத். குர்ஆனுடைய காலசமா ஹத்புக்கும் ஐயுகள் முர்சலூன் என்ற ஜுசுயினுடைய முதல் சஹால முதல் பக்கத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நல்ல காரியங்களை அடுத்தவர்களோடு கலந்து பேசுங்கள். அவ்வாறு பேசுகிற பொழுது முஸ்லிம்களுக்கு அது பிரயோஜனம் தரும். அல்லாஹ்வை நம்பி வாழுகிற மக்களுக்கு, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழுகிற மக்களுக்கு அது பிரயோசனம் தரும் என்ற குர்ஆனுடைய வசனத்துக்கு அமைவாக இந்த காரியத்தை, இந்த விடயத்தை முன்வைக்கிறோம் என்று சொன்னேன். அல்லாஹ்வுடைய நன்றியாரே, எனவே உலகத்தில விசேஷமாக நாம் வாழுகிற பொழுது கனிமானவர்களே, வாலிப பருவம் என்ற ஒரு பருவத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். வாலிப பருவம் என்பது ஹதீஸுடைய ரிவாயத்துகள்ல நான் ஏற்கனவே சொன்ன அந்த நான்கு கேள்விகளில் இரண்டாவது கேள்வி, உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உடல் உறுப்பை எப்படி பயன்படுத்தினார் என்று கேட்பான் என்ற இடத்துல வேறு சில ஹதீஸுடைய ரிவாயத்தின் பிரகாரம், அறிவிப்பின் பிரகாரம், உங்களுடைய வாலிபத்தை நீங்க எப்படி கழிச்சீங்க, உங்களோட வாலிபத்தை எப்படி நீங்க செலவுபடுத்தினீங்க, எப்படி நீங்க அதை உலகத்துல வாழுகிற பொழுது அந்த வாலிபத்தை நீங்க செயல்படுத்தினீங்க என்றும் அல்லாஹ் கேட்பான் என்பதும் ஒரு விவாதத்துல வருகிறது. வாலிபர்களை அன்போடு கேட்டுக் கொள்வோம், வாழ்க்கையில வாலிபம் என்பதை வீணாக்கிறாதீங்க, வாலிபம் என்பதை வீணாக்கிறாதீங்க. வாலிபம் என்பவர் வாலிப பருவத்தை அடைந்திருப்பவர்கள். சிலர்கள் இந்த வாலிபம் சொன்னா நினைக்கிறது அவங்க டீனேஜ் பிள்ளைகள், 20 வயசை கடந்துட்டா அந்த டீனேஜ் முடிஞ்சிருச்சு, அதனால வாலிபம் என்பது இல்லை, அல்லது கல்யாணம் முடிஞ்சிட்டா அந்த வாலிப பருவம் என்ற அந்த வாலிபம் என்ற அந்த பெயர் போயிருச்சு. இல்ல, எங்களை இஸ்லாம் சொல்லுகிறது கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்கும் வாலிபம் தான், 40 வயசு வரைக்கும் வாலிபம். அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல மிக தெளிவாக சில இடங்கள்ல அல்லாஹ் விடத்தி எல்லாம் சொல்லியிருக்கிறான். எனவே கனிமான சகோதரர்களே, வாலிபம் என்பது அது மிக அவதானமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம், நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களாக, அல்லாஹ்வுடைய தூதுவர்களாக இந்த உலகத்தில் நியமனம் பெறுவதற்கு முன்னர் அவர்கள் வாலிபர்களாக இருந்தார்களே. எப்படி இந்த வாலிபர்கள் தன் வாழ்வை கடத்தினார்கள்? சுபஹானல்லாஹ். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் வாலிபராக இருக்குகிற பொழுது சில பெண்கள் தன்னை தவறான ஒரு செயல்பாட்டுக்கு அழைக்கிறார்கள். அந்த செயல்பாட்டுக்கு இணங்காவிடில் சிறையில் அடைப்பேன் என்று அவர்கள் பெயமுறுத்து அட்டப்படுகிறார்கள். சூரா யூசுப் குர்ஆன் எடுத்து பாருங்க, குர்ஆன்ல யூசுப் என்ற பெயரிலேயே அல்லாஹ் சூராவை வைத்திருக்கிறார். இனிமன் சகோதரர்களே, அந்த வாலிபர் பெண்கள் தன்னுடைய அழகில் மயங்கி தவறான காரியத்துக்கு அழைத்த போதிலும் அவங்க அல்லாட்ட என்ன துவா கேட்டாங்க? சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு வாலிபரும் இதை சிந்தித்து பார்த்த முதல்ல அவங்க சொன்னாங்க, ரப்பி, என்னுடைய ரப்பே, இந்த உலகத்தில் என்ன படைச்சி பராமரிக்கிற என்னுடைய ரப்பே, இந்த பெண்கள் எந்த தவறின் பக்கம் என்னை அழைக்கிறார்களோ அந்த தவறிற்கு நான் முகம் கொடுப்பதை விட, அந்த தவறிற்கு நான் இறங்கி செல்வதை விட நான் சிறையில் இருப்பதை விரும்புகிறேன் என்னுடைய ரப்பே. என்னுடைய வாலிபத்தை வீணடிப்பதற்காக பாவமான காரியத்தில் என்னை ஈடுபடுத்த முயற்சி செய்கிறார்கள். என்னுடைய ரப்பே, அவருடைய பாவத்திற்கு நான் துணை போவதை விட நான் சிறையில் அடைக்கப்பட்டு, சிறை வம்சம் சிறைவாக்கம் சிறையில் அடைக்கப்பட்டு அந்த சிறையில் என்னுடைய வாழ்க்கையை கழிப்பதை நான் விரும்புகிறேன். வாலிபர்களை சிந்தனை செய்திருப்பார்கள். அல்லாஹ் வாலிபர்களுக்கு பாடம் சொல்லி தருகிறார், எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வாலிபராக இருக்கிறார்கள், நபியாக ரசூலாக தௌராத் என்ற வேதம் இன்னும் கொடுக்கப்படவில்லை. ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு அவர்கள் நாடு கடந்து செல்கிறார்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அங்கே ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஊர் மதியன் என்ற ஊர், அந்த ஊரிலே போய் ஒரு மரத்தினுடைய கொப்பின் மீது ஏறி சாய்ந்து படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே கீழே ஒரு கிணறு இருக்கிறது, அந்த ஊர் மக்கள் பொது கிணறு, ஆண்கள் பெண்கள் எல்லோரும் தன்னுடைய தண்ணீர் தேவையை நிறைவேற்ற அங்குதான் வருகிறார்கள். கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் எடுத்து அந்த கிணற்றிலிருந்து கொடுக்கிறார்கள். பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க, ஆண்கள் தம் எல்லாம் முண்டி அடித்துக் கொண்டு தண்ணீர் எடுத்து தன்னுடைய தேவைகள் நிறைவேற்றி செய்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் ஒதுங்கி கூச்சத்தோடு நாணத்தோடு ஒதுங்கி இருக்கிறார்கள். பார்க்கறாங்க ரெண்டு குமரி பிள்ளைகள் இருக்கிறாங்க, கீழறங்கி வந்து கேட்டாங்க எந்த விஷயம் நீங்க ஒதுங்கி இருக்கிறீங்கன்னு. இல்ல சொன்னாங்க எங்கட தண்ணீர் சேவை இது பொதுக்கிணறு, இந்த ஆண்கள் எல்லாம் குடிச்சதுக்கு பிறகுதான் எங்கட சேவையை நாங்க நிறைவேற்றுவோம். பொதுநல சிந்தனையுள்ள அந்த யூகன் மூசா என்ற அலைஹிஸ்ஸலாம் வஸ்ஸலாம் அந்த வாலிபருக்கு அது பொறுக்கவில்லை. அப்படி இருக்க கூடாது, நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த பெண்களுடைய தேவையை அதே நேரத்துல தண்ணீர் தேவை நிறைவேற்றி நீங்க வீட்டுக்கு போகும் அனுப்பி வச்சாங்க. நிறைவேற்றி தந்தார், அவர் நல்ல ஒரு மனிதராக நாம் பார்க்கிறோம், நாங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்ப வாப்பா பார்த்தாங்க எங்கட வேலைக்கு அந்த வாலிபரை பயன்படுத்தலாமே, நல்ல ஒரு வாலிபராக இருக்கிறாரே சொன்னாங்க. நீங்க போயிட்டவரை கூட்டுவாங்க, நீங்க போயிட்டவரை கூட்டுவாங்க. இந்த நேரத்துல அந்த மகள் சொல்றாங்க வாப்பாவை பார்த்து, என்னுடைய வாப்பாவே நீங்க யார வேலைக்கு அமர்த்தலாம் என்று நினைக்கிறீர்களோ, நீங்க கூப்பிட்டு சொல்றீங்களோ அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? இந்த கையில மனிதர்த்தி அந்த வாலிபர் நல்ல புதபல சக்தி பெற்றவர், உடல் ஆரோக்கியமாக புதபல சக்தி பெற்றவர். சம்பவம் சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. இரண்டாவது சொன்னாங்க அவர் அமீன், நம்பிக்கையானவர், நம்பிக்கையானவர். இனிமான சகோதரர்களே, கஃபீருடைய உலமாக்கள்கிட்ட இந்த ஏன் அவர் ரெண்டையும் சொன்னாங்க என்பது விளக்கத்தை கேட்டுப்பார். நான் என்ன சொல்ல வருகிறேன், வாலிபராக இருக்கக்கூடிய நேரத்துல சமூகத்துக்கு பயன் தர நல்ல காரியங்கள் ஈடுபடுங்கள் சகோதரர்களே. தனக்கோ தன் சமூகத்தையோ இழிவுபடுத்துகிற நாசத்தை ஏற்படுத்துகிற காரியங்களில் வாலிபர்கள் ஈடுபட்டு விடாதீர்கள். வாலிப பருவம் என்பதை நீங்கள் வீணாக கழிப்பீர்களே ஆனால் திருமணம் என்ற அந்த குடும்ப வீழில் நீங்கள் காலேறி எடுத்து வைத்ததற்கு பிறகு நொண்டு போய் வாழ்க்கை சீரழிந்து விட்டதே, வாழ்க்கை சீரழித்து விட்டோமே, வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய மனைவியுடனான இன்பகரமான குடும்ப வாழ்வை நாம் திருமணத்துக்கு முன்னரே நாம் நாசமாக்கி விட்டோமே என்று கவலைப்படுகிற சூழல் நிச்சயம் அந்த நிலைமை நிச்சயம் ஏற்படும் என்பதை சொல்லிக் கொள்வோம். மனைவியோடு சந்தோஷம் இல்லை, வெளிநகரத்தை பார்த்தா ஆணையை போல இருக்கிறார், பூன சக்தியும் இல்லை. சிறாக்கள் இருப்பாங்க, பெரிய பார்த்தா யானையை போல இருப்பாங்க, பூன பணமும் கிடையாது. வெளிநகரத்தில் பூனைய போல இருப்பாங்க, யானை பணம் இருக்கும் சகோதரர். எனவே உடல் ரீதியாக உடல் கட்டுமத்தானாக இருக்கிறார் என்பதனால மயங்கி யாரும் தன்னுடைய மகளை அங்க மாப்பிள்ளைய மகளை திருமணம் செஞ்சு கொடுக்கிறார்கள். தெளிவாக சொல்லுவோம், சில வாலிபர்கள் தன்னுடைய உடல் கட்டமைப்பை பேணுவதற்காக ஜிம்முக்கு போறாங்க. இந்த ஜிம்முக்கு போறாங்க வானாம்னு சொல்லல, தெளிவான சகோதரர்ல எனக்கு தெரிஞ்சவரை நான் கொழும்பினுடைய ஒரு பகுதிக்கு காவியாக இருக்குகிறேன் என்பதனால் சமூகம் சம்பந்தப்பட்ட விடயங்களை தெளிவாக சொல்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ வாலிபர்கள் அந்த ஜிம்முக்கு போறாங்க எதற்காக? தன்னுடைய உடற்கட்டமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனா அங்க போய் அங்க கொடுக்கப்படுகிற அந்த எக்ஸசைஸ்ல எத்தனையோ தன்னுடைய அந்த ஆண்மையை இழந்த வாலிபர்களும் இருக்கிறார். கல்யாணம் முடிச்சு 3 மாசம், கல்யாணம் முடிச்சு 6 மாசம், கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் மனைவி வந்து கம்ப்ளைண்ட் பண்றா குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுகிறார் இல்ல, அதற்கான சக்தி அவர்கிட்ட இல்ல. பெரிய பார்த்தா இவர்கிட்ட சக்தி இல்லன்னு ஆச்சரியப்படணும், ஆனா இல்ல அவர்கிட்ட. வெளிய பார்த்தா யானையை போல இருக்கிறாங்க, பூன சக்தியும் இல்ல சகோதரர்களே. சில ஆண்கள் வெட்கத்தை விட்டு வந்து சொல்கிறார்கள், கல்யாணம் முடிச்சோ உம்மட கரைச்சலுக்கு வாப்பட கரைச்சலுக்கு அல்லது சமூகத்துல எங்களை கேவலமா பார்ப்பாங்க, ஆனா மனைவியை சந்தோஷப்படுத்துற உடல் ரீதியான ஆண்மை சக்தி இல்ல அதுல. அதனால கூப்பிட்டு எங்களை வித்தியா, அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த மனைவிக்கு அழகான ஒரு வாழ்க்கையை ஏற்பாடு செஞ்சு எங்களைய பிரிச்சு விட்டுருங்க. இது கல்யாணம் முடிக்க முன்னால் இல்லையா வாப்பா நினைவு வரும், கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால் இல்லையா இந்த சமூக பற்று, இந்த சமூக உணர்வு, என்னால் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வீணாக போகுகிறதே என்று சிந்திக்கிறார்கள். எனவே கண்ணிமான் அல்லாஹ்வின் நேயர்களே, வாலிபர்களை விசேஷமாக கேட்கிறோம், வாலிபத்தை வீணாக்கிறாதீங்க. நிறைய பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்றது என்னன்னா, தன்னுடைய கணவன்மார்கள் இஷா தொழுகைக்கு பிறகு விடிய விடிய ரோட்ல பேசி 10 மணி 11 மணி 12 மணி வரைக்கும் வீட்டுக்கு வரல. உமா பார்த்து புள்ள கேட்குது, பாப்பா எங்க உமா? பாப்பா இல்ல வரல. பாப்பா வீட்டுக்கு வருகிற பொழுது புள்ள தூக்கம், பாப்பா வீட்டை விட்டு வெளியே போகுகிற பொழுது புள்ள தூக்கம். குடும்ப வாழ்க்கை யோசனை போதும் மனைவியர்கள் என்பவர்கள் இரவு நேரத்தில் தன் கணவன் தன்னுடைய வீட்டில் தன்னை அரவணைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் இரவு வீட்டுக்கு போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபியுடைய மனைவியர்களே வயது குறைந்த சஹா பெண்மணி மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. கொஞ்ச நேரம் வீட்டில் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு துளோனும் போல ஆசை, அல்லாஹ்வுடைய சஜதால இருக்கோனும் போல ஒரு ஆசை கிடைக்கு. ஆனா இரவு நேரம் அந்த மனைவியை வீட்டில் தங்குகிற அவனுக்கு என்று ஒதுக்கப்பட்ட நேரம் எதிர்பார்க்கிற நேரம், அந்த எதிர்பார்க்கிற நேரத்தில் நீங்க கை வைக்கிறதாக இருந்தால் அந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாம நீங்க செயலாற்ற கூடாது. அது இபாதத்தாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஒரு சம்பவம் சுருக்கி கொள்கிறேன். வாராங்க வந்து பார்க்கிறாங்க, இவர் விடிய விட இரவுல தொழுவர் ஒருவராக பார்க்கிறார். சொன்னாங்க, நீங்க இரவு நேரத்துல தொழுவது என்பதை விடவும் இந்த இரவு நேரத்தில் உங்களோட மனைவிக்குரிய ஹக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது. அதை மறந்துடாதீங்க. இரவு நேரத்துல கொஞ்ச நேரம் மனைவியோடு இன்பமாக தூக்கத்தை நீங்க கழிங்க, அதுக்கு பிறகு எடுத்து அதுக்கு பிறகு எழுந்து நீங்க இபாதத்துல வணக்கத்துல ஈடுபடுங்க. சகோதரே, இரவு நேரம் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு நீங்க கொஞ்ச நேரம் தீனுடைய முகாந்தராக்கள் செஞ்சீங்களா, நல்ல ஒரு காரியத்தில் ஈடுபட்டுட்டீங்களா, சகோதரர் வீட்டுக்கு போய் சேர்ந்துருங்க. அதனாலதான் இஸ்லாம் சொல்கிறது, இஷாவுடைய தொழுகையை கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்படுத்தி தொழுவதை விரும்பினார்கள். ஆனால் தன்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் ஏற்படும் என்பதற்காக நபி அவர்கள் விரும்பியும் அதை பின்படுத்தாமல் முற்படுத்தி தொழுதிருக்கிறார்கள். இஷாவுடைய தொழுகையை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே வாலிபர்களை விசேஷமாக திருமணம் முடித்தவர்களை கேட்டுகிறோம், இரவு நேரம் பெண்களுக்குரிய நேரம், இரவு நேரம் பெண்களுக்குரிய நேரம், அந்த நேரத்தில் நீங்க கை வச்சு களவெடுத்துறாதீங்க, கை வச்சு களவெடுத்துறாதீங்க. இதனால் ஏற்படுகிற விபரீதம் குடும்ப வாழ்க்கையில் விரிசல்களை பிரச்சனைகளை ஏற்படும். எனவே அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களாக வாழ முயற்சிப்போம், இஸ்லாமிய பெற்றுள்ளவர்களாக வாழ முயற்சிப்போம். இந்த நாட்டை நாம் சிறுபான்மை இனமாக இருக்கிறோம், நாட்டு பற்றுள்ளவர்களாக, அது சிறுபான்மை இனமோ பெரும்பான்மை இனமோ எந்த நாட்டில் நாம் வாழுகிறோமோ நமக்கு நாட்டு பற்றி இருக்க வேண்டும் என்பதும் நம்முடைய கடமை என்பதை மறந்துடாதீங்க. அதிலும் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். இன்னைக்கு நாங்க சொல்லுகிறோம், எங்கட நாடு உண்மைதான், சந்தேகம் இல்லை, எங்கட நாட்டுக்குரியவர்கள் என்ற ஒரு அடையாளம் எங்க எல்லாருடைய கையிலையும் ஐரிந்தி கார்டு இருக்கிறது, ஆள் அடையாள அட்டை இருக்கிறது. உங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு உங்களோட ஆள் அடையாள அட்டையை கொஞ்சம் எடுத்து பாருங்க, அது நீங்க தானா. வீட்டுக்கு போனதுக்கு பிறகு உங்களோட ஆள் அடையாள ஐந்தி கார்டு எடுத்து பாருங்க, அது நீங்க தானா எடுத்து பாருங்க. காரணம் என்னன்னா, கோயில் எக்ஸாம் எடுக்கிற காலம் அந்த 16 வயசு அல்லது அதுக்கு பிறகு உள்ள காலத்தில் எடுக்கப்பட்டது. இப்ப இவருக்கு வயசு 50, இன்னும் அந்த ஐந்தி கார்டு வச்சு கொண்டிருக்கிறார். அதாவது இது யதார்த்தம். எத்துடைய நபர்களுக்கு நான் பகிரங்கமாக சொல்லிருக்கிறேன், நாம் இலங்கையர்கள் என்ற நம்மை ஆள் அடையாளப்படுத்தப்படுவதற்கு இந்த அரசாங்கம் தந்திருக்கிற, இந்த அரசாங்கத்தால் விநியோகிக்கப்படுகிற இந்த ஆள் அடையாள அட்டையை கூட எங்களால் சரியான முறையில பேர முடியலண்டா, நாங்க எப்படி இந்த நாட்டுக்குரியவர்கள் என்று நாம் உறுதிப்படுத்துவதற்கு. தெளிவான சகோதரர், இன்னைக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு என்ன அடையாள அட்டை விநியோகிக்கப்படுகிறது, அதையும் எடுக்காதவர்கள் எடுத்துக்கோங்க சகோதரர். அது ஒவ்வொரு இடத்திலும் அந்த வயது முதிர்ந்தவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவதற்கு அந்த அடையாள அட்டை மிக பிரயோசனமாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்டில் நாம் புதியது ஒரு அரசாங்கத்துக்கு நாம் முகப்படுத்திருக்கிறோம். நாட்டில் இந்த நாட்டினுடைய தலைவராக ஜனாதிபதியாக எவர் வந்தாலும் அவர் ஒரு பௌத்தராக இருப்பார் என்பதுதான் இந்த நாட்டினுடைய சட்டத்தினுடைய நியதி. ஒரு இஸ்லாமியரோ ஒரு தமிழரோ இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வர முடியாது. தெளிவான சகோதரர்களே, இன்று ஒருவர் வருவார், நாளை அவர் மாறி இன்னொரு வரலாம், நாளை என்றால் அடுத்த முறை இன்னொரு வரலாம். எனவே ஆட்சி அதிகாரம் என்பதை நினைத்திருக்கக்கூடிய ஒன்று அல்ல, அது மாறி மாறி வரக்கூடிய ஒன்று. தான் எதிர்பார்த்த வேட்பாளர் வெற்றியீட்டு வென்றார் என்பதற்காக சோற்று போன்ற வேட்பாளர்களுடைய ஆதரவாளர்களை நசுக்குவது, அவர்களை படிப்பது, அவர்களை ஒதுக்குவது, இது இஸ்லாமிய பண்பாடு அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லித் தந்தார்கள், உன் சகோதரன் கஷ்டப்படுகிறான் என்பதை பார்த்து நீ சிரித்து விடாதே. அப்பா, நீ சிரித்து சந்தோஷப்பட்டால் அவன் எதில் கஷ்டப்படுகிறானோ அந்த சோதனையில் அல்லாஹ் உன்னை சிக்க வைத்து அவருக்கு அல்லாஹ் விடுவை கொடுத்து விடுவார். நாட்டினுடைய நிலைமை ஒருவர் ஒருவரை ஆதரிப்பார், இன்னொருவர் அத்துவரை ஆதரிப்பார். எனவே யார் யாரை ஆதரிக்கிறாரோ அது அவருக்குரிய உரிமை, அவருக்குரிய உரிமை. சகோதரே, நாட்டிற்கு ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அவர் செய்கிற நல்ல காரியங்களில் நாட்டு குடிமகன்கள் என்ற வகையில் நாமும் அதில் பங்குதாரிகள் ஆக வேண்டிய கடமை இருக்குகிறது என்பதையும் சொல்லிக் கொள்கிறோம். நம் அனைவரையும் கபூல் செய்தருவானாக. நாட்டு பெற்றுள்ளவர்களாக, இஸ்லாமிய பெற்றுள்ளவர்களாக வாழுகிற நசீபை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. நாம் ஒரு முஸ்லீம், அல்லாஹ்வை நம்பி வாழுகிற உண்மையான முஸ்லீம்கள் என்ற வகையில் அல்லாஹ் நம்மை எதிர்பார்க்குகிற சகல கடமைகளையும் நிறைவேற்றுகிற நல்ல மக்களாக வாழ்கிற நசீபை தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.